ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி நூல்ல ஆறாம் அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம கடந்த வகுப்புகள் மூலமா 26 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் நம்ம கடைசியாக பார்த்ததில் வந்து இந்த ஆபரணம் விக்ஷேபம் அப்படிங்கிற இரண்டு மாயா சக்திகளை பற்றி அறிமுகப்படுத்தினார். அதில் ஆபரணம் அப்படிங்கிறது மறைக்கும் சக்தி, விக்ஷேபம் என்பது தோன்றும் சக்தி. இப்போ அந்த ரெண்டு சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக நமக்கு என்ன தெரியணுமோ, உண்மையாக இங்கே என்ன இருக்கோ, பிரம்மம் மாத்திரம் தானே இருக்குது, அதை மறைச்சிக்குது. ஆனா எது இல்லையோ, எது தோற்றமோ, அதை உண்டு பண்ணிக்குது. அப்ப அந்த வகையில பிரம்மத்தை மறைத்து இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப இந்த உலகத்தை தோற்றுவிக்கிற சக்தி விக்ஷேபம், பிரம்மத்தை மறைக்கிற சக்தி ஆவரணம். இப்படிதான் நமக்கு ரெண்டு சக்திகள் வந்து இந்த உலகத்தை காட்டி பிரம்மத்தை மறைச்சி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் மாயை. மாயை வந்து இப்படி தான் இருக்கு. இப்போ நம்ம மனநிலை என்னன்னா, இந்த உலகம் தான் உண்மைங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம். இந்த உலகத்தையும் நம்மையும் உண்டாக்கிய பரமாத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கல. அப்போ ஏன் நம்மளால தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, அதை தெரிஞ்சிக்க முடியாத மாதிரி இந்த மாயை நம்மளை மயக்குது. அப்போ இந்த மாயையை எப்படி வெல்வது அப்படின்னு நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தப்போ பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி கொடுத்தார், மாயையை வெல்வது ரொம்ப கடினம் அர்ஜுனா அப்படின்னு சொன்னார். உடனே அர்ஜுனன் வந்து அப்ப என்ன வழியே இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு 4 பக்தர்கள் என்னை சரணடைகிறார்கள், ஆர்த்தா, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு, ஞானி. அந்த ஞானி மட்டும்தான் மாயையை வென்று என்னை சரணடைய முடியும், என்னுடைய உண்மை நிலையை உணர முடியும். மற்றவர்கள் யாரும் என்னை நெருங்கவே முடியாது, சரணடையவே முடியாதுங்கிறத வெளிப்படையவே சொல்லிட்டார். இப்போ நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ இந்த ஆவரண விக்ஷேப சக்தியை கடந்து அந்த இறைத்தன்மையை உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உண்மைகளை இந்த பஞ்சதசி நூலில் சுவாமி வித்யாரண்யரும் நமக்கு விளக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு சித்திர தீபம் அப்படிங்கிற தலைப்பில் 27 ஸ்லோகம் பார்க்கலாம். அஜ்ஞானி விதுஷா பிருஷ்டா கூடஸ்தம் ந பிரபுத்தியதே ந பாதி நாஸ்தி கூடஸ்தா இது புத்வா வடத்யபி. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ஞானியால் இது போன்ற அத்தியாத்ம ஞான பாடங்கள் எல்லாம் நம்ம கேட்கப்பட்டாலும் அஜ்ஞானி கூடஸ்தனை அறிந்து கொள்வதில்லை, கூடஸ்தன் எனக்கு தெரியவில்லை, அப்படி ஒன்று இல்லை என்று நினைத்து கொண்டு கூறுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதாவது எவ்வளவுதான் நம்ம வந்து வேதாந்த பாடங்களை நம்ம வந்து ஆழ்ந்து படித்தோம்னாலும் அது நம்ம இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு பரோட்ச ஞானமாக தான் இருக்கே தவிர அபரோட்ச ஞானமாக மாற மாட்டேங்குது. அதாவது பரோட்சம் அப்படிங்கிறது ஒரு நேரடி அனுபவம்னாலும் புத்தக அறிவில் தான் அது அனுபவம் ஆகுது, ஆனால் உணர்வின் அடிப்படையில அபரோட்சமா அது மாற மாட்டேங்குது. அதனால இப்ப நம்ம அந்த அனுபவ உண்மைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்ம எந்த இடத்துல தடுமாறுறோம், எங்க நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். அதுதான் மகான்கள் வந்து வெளிப்படைத்தன்மையா நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு சாதாரண மனிதனை பத்தி பேசல, ஒரு அஜ்ஞானியை பத்தி பேசுது. அந்த அஜ்ஞானி என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஸ்கூல்ல போய் படிக்காதவன் இல்லை, எழுத்தறிவு இல்லாதவன் அல்ல. அவன் வேதாந்தம் தெரிந்தவனாக கூட இருக்கலாம். ஏன்னா அஜ்ஞானி அப்படிங்கிற இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை வந்து நீங்க அறிவில்லாதவன் அப்படிங்கிற அடிப்படையில ஏதோ படிக்காதவன் முட்டால் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வேதாந்தமே படிச்சிருப்பாங்க, மிகப்பெரிய பாண்டித்யம் எல்லாம் தெரியும், பண்டிதர்களாக கூட இருப்பாங்க, அந்த தர்க்கம் பண்றதுல கூட வல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கூடஸ்தனை அறியாதவர்கள் என்றால் வேதாந்த பார்வையில் அவர்கள் அஜ்ஞானி தான் என்று இங்க பார்க்கிறோம். இதை வந்து கேன உபநிஷத் சொல்லும், அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞானதம விஜானதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகா வரும். அறிவின் உண்மையான அளவுகோல் ஆத்ம ஞானம்தான் அப்படின்னு இங்க சொல்றார் கேனவ உபநிஷத் ரிஷி. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ நம்ம பயங்கரமா பிஹெச்டி படிச்சுட்டோம், எம்சிஏ முடிச்சிட்டோம், எம்பிஏ முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பெரிய பெரிய படிப்பு இந்த உலகியல் வாழ்க்கையில படிச்சிருந்தாலும், அந்த அறிவுங்கிறது என்ன தெரியுமா, அறிவின் உண்மையான அளவுகோல் என்ன தெரியுமா, ஆத்ம ஞானம் தான் அப்படின்ட்டு இங்க கேனவ உபநிஷத் ரிஷி சொல்றாரு இல்லையா. அப்ப அதைத்தான் நம்ம இங்க நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா இது வந்து என்னங்க, கேனவ உபநிஷத் ரிஷி மட்டும்தான் சொல்றாரா, வேற யாரும் சொல்றது இல்லையானா, நம்ம தமிழ் சித்தர்கள் திருமூலரே சொல்றாரு. அது ஏற்கனவே நான் அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன், இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துறேன். எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லே. எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. திருமந்திரம். அப்ப திருமந்திரம் அழகா சொல்லுது, எல்லாம் அறியும் அறிவு இருக்கு இல்லையா, அந்த பரமாத்மா பிரம்மம் ஆத்மா, அதை விட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல வேற என்ன வேணா அறிந்து கொள்ளுங்களேன், எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லே அப்படின்னு திருமூலர் சொல்றாரா, அதுதான் இங்க கேன உபநிஷத் ரிஷி சொல்றாரு. அவர் சமஸ்கிருதத்துல சொல்றாரு, அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜானதம விஜானதாம்னு அவரு அவரு ஸ்டைல்ல சொல்றாரு, இவர் இவர் ஸ்டைல்ல சொல்றாரு. ஆக மொத்தத்துல யார் யார் ஸ்டைல்ல சொன்னாலும் நம்ம ஸ்டைல நம்ம மாத்திரா மட்டும்தான் நம்ம மாற முடியும். ஏன் அப்படின்னா, இங்க தெளிவு என்ன, ஒரு பண்டிதனாக வேதம் படித்த பண்டிதனாக இருந்தால் கூட அந்த கூடஸ்தனை அறிந்து கொள்ளாவிட்டால் அவன் அஜ்ஞானி தான். அப்ப ஏன் அவன் அஜ்ஞானின்னு சொல்றாருன்னா, அவன் பரோட்ச ஞானத்துல இருக்கிறான், பாடம் படிச்சிருக்கிறான், புத்தக அறிவு இருக்கு, ஆனா அனுபவ அறிவு வரலையே. ஏன்னா வேத பண்டிதர்கள் எல்லாம் பயங்கரமா வேதத்தை அப்படியே ஃபிங்கர் டிப்ல பாடுவாங்க, ஒப்பிப்பாங்க, யாக வேள்விகளை கலந்துக்குவாங்க, மந்திரங்கள் எல்லாம் அப்படியே மனப்பாடமா ஒப்பிப்பாங்க. அப்ப என்னங்க பயங்கரமா வேதமெல்லாம் படிச்சிருக்காரு அவர், அப்ப பிரம்மத்தை உணர்ந்தவரா அப்படின்னு கேட்டா, அப்படி படிச்சுட்டா மட்டும் எப்படிங்க பிரம்மத்தை உணர முடியும், அது நமக்குள்ள அனுபவம் ஆகணும் இல்லையா, அதுதான் இங்க உண்மையான ஞானம். வெறும் புத்தக அறிவு வந்து ஞானம் ஆகாது. அதனால நாமளும் அப்படிதான் வந்து வந்து பாடங்களை படிச்சுட்டு படிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால பலன் இல்லை, நம்ம விசாரணை செய்து விவேகத்தினால விழித்து கொண்டு நடைமுறைக்கு வந்துடணுங்கிறது தான் இங்க சாஸ்திரத்துல சொல்லிக்கிட்டே இருக்குது, மகான்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அஜ்ஞானியை சுட்டி காட்டுறார், இந்த ஸ்லோகத்துல அஜ்ஞானி தான் சுட்டி காட்டுறார். ஆச்சாரியர்கள் வந்து ஆயிரம் தான் விஷயங்களை கேட்டாலும் படித்தாலும் கூடஸ்தனை பார்க்கவில்லாவிட்டால் அவர்கள் அஜ்ஞானின்னு சொல்லிட்டார். அப்போ ஆச்சாரியர்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னா மாணவர்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க, அவனும் அஜ்ஞானி தானே. ஏன்னா பண்டிதர்களுக்கே புரியல, மாணவர்களுக்கு எங்க புரியும். அப்ப இந்த அளவுக்கு விஷயம் இருக்கப்பா, அதனால இதனுடைய விளைவை தெரிஞ்சுக்கோ, எதோ படிச்சு காலத்தை விரயம் பண்ணாத, தன்னை அறியும் தத்துவத்தை படி அப்படின்னு மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நிலை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம விழித்து கொள்ள முடியும், அதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டுது. அதை வந்து மாண்டூக்கிய காரிகையில சுவாமி கௌடபாதரும் சொல்றாரு, அனாதி மாயையா சுப்தகாம்பார். அந்த ஜீவன் இருக்கிறானே அஜ்ஞானத்துல தன்னை உடல் மனம் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா, அவன் மாயையால் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த அனாதி மாயையால் எப்பொழுது தோன்றியது என்று தெரியாமலேயே தன்னுடைய அகங் அதாவது அவித்யாவை, தன்னுடைய அகங்காரத்தை ஆணவத்தை அறியாமையை எப்பொழுது தோன்றியது என்று தெரியாமலேயே இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான், அவன் விழிக்கவே இல்லை என்றுதான் இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க உண்மையா விழிப்புங்கிறது என்னன்னா, நம்ம அறிவால விழிச்சுக்கிறது தானே தவிர தூக்கத்திலிருந்து விழிக்கிறதெல்லாம் விழிப்பு, அதுதான் விழித்திரு பசித்திருன்னு சொல்லி வள்ளல் பெருமானு சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். அப்ப உண்மையான விழிப்புங்கிறது நம்மை நாம் உணர்வது தானே தவிர, வேற நம்ம இந்த உலகத்தை விழிச்சு விழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம நம்மை நாம் உணரணுங்கிறது தான் இங்க விஷயமே. அப்ப இங்க கூடஸ்தன்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், புத்தியில பிரகாசிக்க கூடியது, அது எல்லாரிடத்திலும் பிரகாசிக்க தயாரா தான் இருக்குது, ஆனா அதை பிரகாசிக்க விடாம நம்முடைய அறியாமை தடுக்குது, அதனால நம்ம அஜ்ஞானத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆவரண சக்தி, மறைக்கும் சக்தி. அப்ப அந்த மறைக்கும் சக்தி ஆத்மாவை மறைக்கிறது, கூடஸ்தனை மறைக்கிறது என்று சொல்லி, இதுதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு வினோதம் கண்டு ஆச்சரியப்படுகிறாங்க. மகான்கள் எல்லாம் இப்படியும் இருக்கிறார்களே மனிதர்கள் அப்படின்னு ஆச்சரியம் அடைகிறார்கள், வினோதம் அடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதை எப்படி மகான்கள் சொல்ல வராங்க அப்படின்னா, யத் வாசா அனப்யுதிதம், அது பேச்சால் விளக்க முடியாது. பேச்சின் மூலமே அதை மறுக்க மனிதன் முயற்சிக்கிறான். எந்த பேச்சால் விளக்க முடியாத ஒரு பரபிரம்மத்தை அவன் பேசியே அறிந்து கொள்ள தயாராக இல்லை. இதுதான் ஆவரணத்தின் பரிதாபம் என்று நம்ம பார்க்க முடியுது. பகவான் ஆதிசங்கரன் சொல்றார், பல இடங்கள்ல அவரும் சுட்டி காட்டுறார், ஆத்மா வந்து தெரியாதது அல்ல, மாறாக மிகவும் அருகில் இருப்பதால் அது பொருளாக தெரியவில்லை. கண் எல்லாவற்றையும் பார்க்கிறது, ஆனால் தன்னை பார்க்க முடியாது. அது போல சாட்சி அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது, ஆனால் அது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல ஒரு பொருளாக பிடிபடாது. அஜ்ஞானி இதை அறியாததுனாலே அவன் இல்லை என்று முடிவு செய்து விடுகிறான் என்று இங்க ஆதிசங்கரனும் தன்னுடைய பாஷ்யத்துல இதை விளக்குறார். அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம இந்த 26-27 இந்த ஸ்லோகங்கள்ல இந்த ஆவரணம் விக்ஷேபம் அப்படிங்கிற இரண்டு தத்துவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மாயா தத்துவங்கள் இது ரெண்டுமே. அப்ப இந்த நிலையில நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நமக்கு ஆத்மாவை அறிய முடியாம, நம்மை நாம் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாம மனமயக்கத்தை உண்டு பண்ணுது. அதிலிருந்து நம்ம விலகி கொள்ளணும், விடுபடணும். அதுக்கு இந்த அத்தியாத்ம ஞானம் தான் மிக மிக முக்கியம். ஆனா அந்த ஞானம் வந்து புத்தக அறிவா இல்லாம அனுபவ அறிவுக்கு வர வேண்டும் என்று இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப எப்படிங்க அனுபவ அறிவுக்கு வர்றது அப்படின்னா, நம்ம படிச்ச விஷயங்கள்ல நிக்க பழகணும். நம்ம நிக்கிறது இல்லை, படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். அந்த மாதிரி இல்லாம அதை எப்படிங்க நிக்கிறது அப்படின்னா, நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தி மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து அனுபவத்துல பார்த்து பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மன தூய்மை நடக்க நடக்கத்தான் நமக்கு வந்து அந்த அறிவு உள்ளிருந்து பிரகாசிக்க தொடங்கும். ஏன்னா இங்க அனுபவம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பரமாத்மா உருவத்துல இல்லை, அது உணர்வா இருக்குது. அது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி பிரகாசிக்க தயாரா தான் இருக்குது. ஆனா ஏன் நம்ம மூலமா பிரகாசிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த உணர்வை பிரகாசிக்க முடியாத தடைகளை நிறைய உருவாக்கி வச்சிருக்கோம். அதாவது வெளிப்புற நாட்டத்தினால, பல வெளிவர விஷயங்கள்ல காட்டுகின்ற ஆர்வத்தினால நம்மிடத்துல இருக்கின்ற அந்த உணர்வு வெளிப்பட தடையாக மாறிவிடுகிறது என்று புரிந்து கொண்டு, அப்போ மனதை வந்து உள்புகமா திருப்பணும். அதாவது அக நோக்கு பார்வையை நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம அது ஏன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நம்மளை யார் என்று நம்ம உணரும் போது நமக்கு அந்த சாட்சி பாவனை கை கூடும். அப்போ அந்த சாட்சி நிலையை கடந்து அப்புறம் நானே பிரம்மம் என்ற உணர்வு நிலை மேலோங்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுதான் இங்கே வந்து ஆவரணம் விக்ஷேபம் வந்து இந்த கூடஸ்தனை மறைக்கிறது, அதனால் அஜ்ஞானி தெரியவில்லை என்று கூறுகிறான் என்பதாக இந்த 27 ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டார். இப்போ அடுத்த 28 ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்வப்ரகாசே குதோ அவித்யா தாம் வினா கதமாவிருத்திகி இத்தியாதி தற்கஜாலாதி ஸ்வானுபூதிர் கிரசத் யசௌ. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த சுயம் பிரகாசமான ஆத்மா இருக்கு இல்லையா, அதுல எப்படிங்க அவித்யை இருக்க முடியும்? அப்ப அவித்தியை இல்லாமல் ஆவரணம் எப்படி இருக்கும்? அப்ப இது போன்ற தர்க்க விஷயங்களில் நமக்கு நேரடியான அனுபவம் கிடைக்காமல் போய்விடுகிறது அல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு. இந்த சந்தேகம் வந்து ஒரு சாதாரண மனிதன் எதிர்கொள்கின்ற சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறது கொஞ்சம் அதை பற்றி ஒரு ஞானம் இருக்கிறவங்க தான் எழுப்ப முடியும். ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அத்தியாத்ம ஞான பாடங்களுக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து கேள்வி கேட்க கூட தெரியாது. ஏன்னா வார்த்தைகள் புதியது, அனுபவமும் ரொம்ப வித்தியாசமானது. அப்ப அதனால இப்ப கேள்வி கேட்கக்கூடிய மாணவனும் ஒரு அத்தியாத்ம ஞானத்தினுடைய பாண்டித்யம் பெற்றவனாக இருந்தால்தான் கேள்வி கேட்க முடியும். அப்ப சுயப்பிரகாசமான ஆத்மாவில அவித்யை எவ்வாறு இருக்க முடியும்னு ஒரு கேள்வியை ஒருத்தன் எழுப்புறானா, அவன் ஆத்மாவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். அப்ப ஆத்மாவில எப்படிங்க அவித்தை வரும்னா என்ன அர்த்தம், நம்ம ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படிங்க இருள் வரும்னு கேட்கலாம் இல்லையா, அப்படி கேட்கலாம். ஒரு வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படிங்க இருள் வரும் அப்படின்னு கேட்டா, நியாயமான கேள்விதான்ப்பா, நீ கேட்கிற அருமையான கேள்வி. ஆமா, முழுமையா வெளிச்சம் இருக்கு, அங்க எப்படிப்பா இருள் வரும்? சான்ஸே இல்லை. அந்த கேள்விதான் மாணவன் கேட்கிறான். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அவித்தியைனா அஜ்ஞானம். அப்ப அந்த அவித்தியை இல்லாமல் ஆவரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அவித்தியனா அறியாமை இல்லாமல் மறைக்கும் சக்தி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம எழுப்பும் போது, இங்க மாண்டூக்கிய காரிகை படித்தவர், சங்கரபாஷ்யம் படித்தவர், அத்வைத தர்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர் தான் எழுப்புகின்ற சந்தேகம் என்பதை நம்ம இங்க தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இதெல்லாம் வேதாந்திகள்ல, இப்ப மாண்டூக்கிய காரிகை வந்து இவரு கௌடபாதரது, சங்கரபாஷ்யம் வந்து ஆதிசங்கர் எழுதிய நூல், அப்படி இது போன்ற மிகப்பெரிய மகான்களுடைய தத்துவங்களை எடுத்து விசாரம் பண்ணி பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்ட ஒரு மாணவன் எழுப்புகின்ற சந்தேகம். அப்ப ஸ்வப்ரகாச குதோ அவித்யா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். ஸ்வப்ரகாசோ, சுயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆத்மா எப்படி பிரகாசிக்காமல், அதாவது அஜ்ஞானத்தால் மறைந்து இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அவன் எழுப்புறான் இல்லையா. அது அருமையான கேள்வி. அப்ப அந்த சுயம்பிரகாசமான ஒன்றில வந்து இருள் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அதாவது அவித்தியே இல்லை என்றால் ஆவரணம் எப்படி வருகிறதுன்னு அடுத்த ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். அறியாமை இல்லை விட்டால் எங்க மறைக்கும் சக்தி எவ்வாறு உண்டாகும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்ப இங்க அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஆவரணம்ங்கிற மறைக்கும் சக்தியை உண்டாக்குறது அஜ்ஞானம் தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது. அவன் கேட்கிற கேள்வியிலேயே அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிடுது. அவித்தே இல்லை என்றால் ஆவரணம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது, அவித்தேங்கிற அஜ்ஞானம் இல்லாவிட்டால் அங்கு மறைக்கும் சக்தி எப்படி வரும், வராதுதான். அப்ப அறியாமை தான் நமக்கு மறைக்குது. அப்ப அறியாமை நீங்கிட்டா நமக்கு அது பிரகாசிக்கிறது தெரியுது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், சுயம் பிரகாசத்துல அறியாமை இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த மாணவன் புரிந்து கொண்டு அதை தர்க்கமாக முன்வைக்கிறான். அப்ப இந்த கேள்வி வந்து பல நூற்றாண்டுகளாகவே விவாதிக்கப்பட்டு தான் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாமதி மரபு ஒரு விதமாக விளக்குகிறது, விவரண மரபு மற்றொரு விதமாக விளக்குகிறது என்று நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்தின் இரண்டு ஆச்சாரியர்களுடைய வழியில இதற்கான வழிமுறைகள் இரண்டு விதம், ஆனால் அத்வைதம் ஒன்றே அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வித்யாரண்யர் வந்து இந்த கேள்வி, இப்படி கேட்ட கேள்வி வந்து மாணவர்கள் கேட்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இத்தியாதிதர் கஜாலானி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தர்க்கம் தவறு என்று சொல்லவில்லை, தர்க்க ஜாலம் என்ற சொல்லுக்கு வலை என்ற அர்த்தத்தை இங்க உண்டு பண்ணி அது இன்னொரு கேள்வியை உண்டாக்கும், அது இவ்வாறு முடிவில்லாத ஒரு வலை என்பதாக இங்க கௌடபாதருடைய அந்த காரிகையில படிச்சுட்டோ அல்லது ஆதிசங்கருடைய பாஷ்யத்தை படிச்சுட்டோ கேட்கிற மாணவனுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி, ஒரு தர்க்கம் வந்து மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த ஒரு வலையை பின்னிக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவில்லாத கேள்விகளாக தான் தொடருமே தவிர, இதே முறையில் தர்க்கத்தை அதன் எல்லை வரை அழைத்து சென்று பின்னர் அதனை தாண்ட வேண்டும் என்பதை சுவானுபூதி பிரசத்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த நேரடி அனுபவம் விழுங்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப எப்படி அப்படிங்கிறத நம்ம இதை கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ நான் அஜ்ஞானி என்ற அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனா அந்த அனுபவத்தை ஒரு தர்க்கத்தினால் அழிக்க முடியாது. அதை சங்கரர் எப்படி சொல்றாருன்னா, அத்தியாசிய பாஷ்யம் அப்படிங்கிற ஆரம்பத்திலே சொல்றாரு. அத்தியாச பாஷ்யம்னா எப்படி, இப்போ நான் அதான் ஏற்கனவே அத்தியாசம் அபவாதம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தும் போது, இப்போ ஒரு அஜ்ஞானம் ஏன் நமக்கு உண்டாகுதுன்னா, அதை பற்றிய ஒரு அறியாமை தானே, அதை பற்றிய ஒரு அறிவு இல்லாதது தானே அஜ்ஞானம். அப்ப இவன் கேட்கிற கேள்வி வந்து அந்த கயிறு பாம்பு உதாரணத்தை தான் எடுத்துக்கணும். இப்ப நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கிற அந்த மங்கிய வெளிச்சத்துல பாம்புன்னு நம்ம பதறும் போது அது கயிறுன்னு நமக்கு தெரியாததுனால அந்த இருட்டுல நம்ம பதறோம். ஆனா அது பாம்பு இல்ல கயிறு தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்ததுனால. அப்ப இது மாதிரி இங்க உலகத்துல எவ்வளவுதான் அஞ்ஞான விஷயங்களை மனிதர்கள் பலவாறாக ஏற்றி வைத்து கொண்டாலும், அந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் உண்மை அறிவு என்ன என்பதை நாம் உண்மையில் உணர வேண்டும். அது உணராமல் நம்ம இந்த உலகத்தோட உறவாடி கொண்டு, இந்த உலக அனுபவத்தை வைத்து கொண்டு, அதுல தர்க்கம் பண்ணி கொண்டு, அனுபவத்தை மறுக்கின்ற தர்க்கத்தை நம்ம இங்க வேதாந்தத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது வித்யாரண்யருடைய நோக்கம். அப்ப வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவித்தே எப்படி வந்தது என்று கேட்கலாம், ஆனால் அஞ்ஞான அனுபவம் இருக்கிறதே, முதலில் அதிலிருந்து விடுபடு என்று சொல்ல வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க அஜ்ஞான அனுபவம் அப்படிங்கிறது ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்து கொண்பது ஒரு அஜ்ஞானம், ஒரு அறியாமை. அந்த அனுபவம் நமக்கு ஏன் வந்தது, அதை பற்றிய ஒரு தெளிவு இல்லாததுனால, அந்த கயிறா பாம்பாங்கிற தெளிவு இல்லாததுனால நமக்கு அந்த இடத்துல பாம்புங்கிற ஒரு பதட்டம் வந்துச்சு. அப்ப அந்த பதட்டத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா அதை விசாரணை பண்ணி பார்க்கணும், அந்த விசாரணைக்கான வெளிச்சம் அங்க கிடைக்கணும், அப்பதான் நம்ம அதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அது மாதிரி இங்கேயும் அதே சொல்றாரு, முதலில் அதிலிருந்து விடுபடு, பிறகு அதன் மூலத்தை ஆராய்ந்து பார். ஒரு மனிதன் கனவில் புலியால் துரத்தப்படுகிறான், அப்போது அவன் கேட்க வேண்டியது இந்த புலி எங்கிருந்து வந்தது அல்ல, முதலில் விழித்து கொள்ள வேண்டும். இதுதான் வித்யாரண்யருடைய உபதேச முறை என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க கேள்வி கேட்கக்கூடாதப்பா, அந்த புலி வருதுன்னா அது முதல்ல எங்கிருந்து வருது, அந்த புலி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீ கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. முதல்ல விழிச்சுக்கோ, நீ தூக்கத்துல கனவு கண்டுகிட்டு இருக்க, அந்த கனவுல புலியும் வரும் நாயும் வரும் என்ன வேணா வரும், அதை கண்டு பயப்படுற, அது ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்காத, கனவுல இருந்து விழிச்சுக்கோ, அதெல்லாம் தானாவே காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை வித்யாரண்யர் வந்து இங்க விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் அவருடைய உபதேச முறை. அப்ப இந்த உபதேச முறை வந்து இப்படி நேரடியா நமக்கு அந்த நிழலை காட்டி கொடுக்கறத சுட்டி காட்டுறாரு இல்லையா. ரெண்டு விதமான அந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம், விவரண மரபு, பாமதி மரபு. அப்ப இந்த விவரண மரபு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தினால நாம விடை காணணுமே தவிர குருட்டுத்தனமா அப்படி ஏத்துக்கிட்டு போக முடியாது. இப்ப கனவுல நாய் துரத்துது, நாயை கண்டு ஒருத்தன் பதறிக்கிட்டு ஐயோயோ கத்துது கடிக்க வருதுன்னு கதறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கனவு உண்மை, அந்த நாய் உண்மை. ஆனா அவனை தட்டி எழுப்பிட்டோம்னா கனவு களைஞ்ச மறு வினாடி விழித்து கொண்ட நிலையில அந்த நாயையும் காணும், அந்த நாயினுடைய சப்தமும் காணும், இவனுடைய பயமும் காணும். ஆனா இது மூணுமே கனவுல இருந்தது. அப்ப இப்ப இதுக்கு என்ன காரணம், கனவுல இருந்து நம்ம விழிக்கிறதான காரணம். அது மாதிரி இப்ப நாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அந்த கனவு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே நனவு வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள்ல கண்டு பதட்டம் அடைகிறோம், பயப்படுறோம், ஆராய்ச்சி பண்றோம், பல விவரங்களை நாம விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில இது எல்லாம் கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விழிச்சு கூங்குறாரு, விவேகத்தால விழித்துக்கொள்ளு அப்படிங்கிறாங்க மகான்கள். அப்ப நம்ம இந்த அத்யாத்ம ஞான பாடத்துக்குள்ள வந்து விழிச்சுக்காம மீண்டும் மீண்டும் நம்ம கனவு மாதிரியே இத விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பலன் கிடைக்காதுங்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. கனவுல் வந்து ஒருத்தன் புலி துரத்துதுன்னு பயப்படுறான், ஆனா அவன் இந்த புலி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தை விட கனவுல இருந்து எழுந்துகிட்டா அந்த புலியும் இல்லை கனவும் இல்லை இல்லையா. அது மாதிரி இங்க நாம நனவுல இந்த மாதிரி உலக விவகாரங்களை பார்த்து இது அப்படி இது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட இது கனவுதான், இந்த ஒரு நனவு வாழ்க்கையும் ஒரு கனவுதாங்கிறது நமக்கு புரியற ஒரு உண்மையான விழிப்பு வந்துட்டா, அதாவது உண்மையான விழித்துக்கள், அந்த விவேகத்தால விழித்து கொண்டா இதை எதை பற்றியும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் வெறும் தோற்றம் தானே, கனவு காணும் போது ஒரு தோற்றம் தான், ஆனா அது தோற்றம்ங்கிறது நனவுக்கு வந்த பிறகுதான் தெரியும், கனவுல தெரியாது. அது மாதிரி இப்ப இந்த நனவு காணுகின்ற இந்த வாழ்க்கையும் தோற்றம் தான் என்பதை இன்னும் எப்ப போய் தெரிஞ்சுக்க போறீங்க, இன்னொரு பிறவி எடுத்தா. அது இந்த பிறவிலேயே அது இந்த வாழ்க்கையும் ஒரு கனவு என்பதை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் இனிமேல் நடக்கின்ற சம்பவங்களால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லையா. அதைத்தான் இந்த மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப ஆத்மாவை அறிதல் என்பது ஒரு அனுபவ நிஷ்டை, அதுதான் நிதித்தியாசனத்தின் நோக்கம். அப்ப இந்த ஸ்லோகம் ஒரு சாதகனை மிகப்பெரிய அபாயத்திலிருந்து காப்பாற்றுகிறது, தர்க்கத்தில் சிக்கிக் கொள்வதிலிருந்து விடுவித்து விடுகிறது. ஏனெனில் வேதாந்தத்தின் நோக்கம் அவித்யையின் வரலாற்றை அறிதல் அல்ல, அவித்யையிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இங்க உடைக்கிறார். அப்ப அவித்யனா என்ன, அஜ்ஞானம், அறியாமை. அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இந்த உலகம் உண்மையாக இருப்பது போல நம்பிக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் சத்தியம் என்பதாக பாவித்து கொண்டு அதுல சங்கடங்களையும் சந்தித்து கொண்டு அதற்கான ஆராய்ச்சிகளையும் செய்து கொண்டு வாழ்க்கை இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நாளும் நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு இந்த உலகம் என்பது மித்தியா, வெறும் தோற்றம் தான் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் நாம விஷயங்களில் மீது அக்கறை செலுத்தி கொண்டுதான் இருப்போம், ஆராய்ந்து கொண்டுதான் இருப்போம், அதில் நிறைய தர்க்கங்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்போம். அதனால் நம்ம பயப்படுவோம், சோகம் அடைவோம், கவலைப்படுவோம், எல்லாமே வந்துடும் நம்ம இடத்துல, அத்தனை பிரச்சனைகளும் வந்து ஒட்டிக்கொள்ளும், அதுல இருந்து நம்ம விடுபடவே முடியாது. அப்ப என்னதான் இங்க பண்ணணும், அறியாமையினுடைய வரலாறு எதுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அவன் இப்படியும் அப்படின்னு அறியாமையை பற்றி ஆராய்ந்து என்ன செய்ய போறீங்க, அந்த அறியாமையிலிருந்து விடுபடுங்க, அதுக்கு நீங்க விழித்து கொள்ளுங்க அப்படிங்கிறத நேரடியாவே இங்க வித்யாரண்யர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சுயம்பிரகாசமான ஆத்மாவில் அந்த அறியாமை எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியில, அவித்தே இல்லாமல் ஆவரணம் எப்படி சாத்தியம் என்ற கேள்வியில எல்லா தர்க்கங்களும் எழலாம், ஆனால் அஞ்ஞானம் என்ற அனுபவம் நமக்கு நேரடியாகவே இருக்கிறது, அதனால் தர்க்கம் முடிவில்லாத வலை என்று இங்க புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகத்துல அதான் புரிய வைக்கிறார். ஏன்னா இப்போ இந்த கேள்வி அருமையான கேள்விதான், அந்த அறியாமை இல்லாம அந்த மறைக்கும் சக்தி எப்படி தோன்றும், அருமையான கேள்வி. ஆமா, அறியாமையினால்தான் மறைக்கும் சக்தி தோன்றுகிறது. அப்ப சுயம்பிரகாசமான ஆத்மாவில் எங்கிருந்து இருள் வரும் அல்லது அறியாமை தோன்றும் என்று கேட்டா, அது தோன்றவே இல்லை என்றுதானே மகான்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம தோன்றிடுச்சு, அது எப்படி தோன்றுச்சின்னு கேள்வி கேட்கறதே ஒரு அஜ்ஞானம் தான் இங்க புரிய வைக்கிறார். அப்ப இப்ப நீங்க எப்படி இந்த கேள்வியை நம்ம பாஷையில புரிஞ்சுக்கலாம், வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படிங்க இருள் வரும்னு ஒரு மாணவன் கேள்வி கேட்கறான். ஒரு மாணவனுடைய கேள்வி என்னன்னா, எங்க வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படிங்க இருள் வரும்னு கேட்கறான். அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்றாரு, இருள் வந்ததுன்னு எப்பப்பா நான் சொன்னேன், வெளிச்சம் மாத்திரம்தான் இருக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு பதில் சொன்னா முடிஞ்சுதா? அவ்வளவுதான் விஷயம். இங்க வெளிச்சம் மாத்திரம்தான் இருக்குது, இருளே இல்லை. நீயா இருள் வந்துருச்சுன்னு கேள்வி கேட்கறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? இருள் வந்தது நீ பாத்தியா, அல்லது இருள் வந்து விட்டது என்று உனக்கு யார் சொன்னா? நாங்க இல்ல, இருளே கிடையாது, வெளிச்சம் மாத்திரம்தான் இருக்குதுன்னு சொல்றோம் அப்படிங்கறத இங்க ஆசிரியர் சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க உலகம் வந்துருச்சுன்னு உனக்கு யார் சொல்றா? இந்த உலகம் இருக்கிறதுனால நீ இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, ஆனா இந்த உலகம் இல்லவே இல்லை, பிரம்மம் மாத்திரம்தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. அப்ப பிரம்மம் மாத்திரமே இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிட்ட பிறகு எங்கிருந்து உலகம் வந்தது? அப்புறம் இந்த உலகத்துல இது இது இன்னது இது இப்படி அது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்ப்பதற்கு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தோற்றம் தானே. அப்ப இதுல போய் நம்ம சிக்கிக்கிறோம். அப்ப இந்த சிக்கல்னால நம்ம என்ன பண்றோம், அஜ்ஞானத்தினுடைய வரலாறை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க வித்யாரண்யர் என்ன நேரடியா சொல்றாருன்னா, நீ அந்த அஜ்ஞானத்திலிருந்து விடுபடுப்பா, அதை நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு நேரடியாவே நமக்கு பதில் சொல்றாரு. ஏன்னா நீ அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தர்க்கங்கள் தானே வந்துட்டு இருக்கும், இது எப்படி அது எப்படி நீ கேள்வி மேல கேள்வி கேட்ப, நான் பதில் மேல பதில் சொல்வேன். அப்ப இந்த கேள்வியும் பதிலும் என்றைக்காவது முடிவு பெறுமானா? இது முடிவு பெறாது அப்படிங்கறத தான் இங்க சொல்லிட்டாரு. தர்க்கம் வந்து ஒரு முடிவில்லாத வலை. வலைன்னா அது பின்னல், பின்னிக்கிட்டே இருக்கும். ஒரு வலை பின்னல் பாத்தீங்கன்னா அப்படியே பின்னி பின்னி அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருக்கும். இன்னொரு வலை வந்து இந்த பக்கம் பின்னும், அப்படியே பின்னல் போட்டுக்கிட்டே இருக்கும். அது என்றைக்கு பின்னலை விடுவிக்க முடியும்? விடுவிக்கவே முடியாது. ஆகவே தர்க்கம் ஒரு முடிவில்லாத வலை. ஆகவே அதிலிருந்து விடுபட்டு இங்க அனுபவத்துக்கு வந்துருங்க. ஏன்னா இருப்பு மாத்திரம்தான் இருக்குது, நீ இல்லாத உலகத்துல ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கறத அந்த 28வது ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டார். இப்ப 29, ஸ்வானுபூதா வ விஸ்வாசே தர்க்கஸ்யாப்ய நவஸ்திதே கதம்வா தார்க்கிகம் மன்யஸ்தத்வ நிச்சயம் ஆப்னுயாத். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட தனது நேரடி அனுபவத்திலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால், மேலும் தர்க்கத்திற்கும் நிலையான அடித்தளம் இல்லை என்றால், ஒரு தர்க்கவாதி எவ்வாறு தத்துவ நிச்சயத்தை அடைய முடியும் அப்படின்னு இன்னொரு அருமையான கேள்வியை இங்க எழுப்புறார். அப்ப என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு விசாரணை பண்ணி ஒரு நேரடி அனுபவத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நேரடி அனுபவம்னா என்ன? அதாவது இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம விசாரத்தினால விவேகத்தினால புரிஞ்சுக்கிட்டு ஒரு அனுபவத்தை நம்ம அடைகிறோம். அதாவது இருப்பது பிரம்மம் மாத்திரம் தான்ப்பா, அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவை நம்ம அடைஞ்சிட்டோம். ஆனா அப்படி அடைஞ்ச அனுபவத்துல நமக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா, மேலும் தர்க்கத்திற்கும் நிலையான அடித்தளம் இல்லை என்றால், நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்வி தர்க்கம்னா ஒரு வாதம் பண்றோம். இப்ப நான் வந்து பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை சொன்ன உடனே, இப்ப பிரம்மம் தான் சத்தியம்ங்கிற வார்த்தையில நமக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த ஜகத்து மித்யா அப்படிங்கிற வார்த்தையிலையாவது நம்பிக்கை வரணும்ல? அப்ப அதுல என்ன பண்றோம், மித்யானா என்ன தோற்றம், அப்ப அதுலயும் நம்பிக்கை வரல. அப்ப பிரம்மத்தையும் நீ நம்ப மாட்டேங்கிற, உலகத்தையும் உண்மை இல்லைங்கிறத ஏத்துக்க மாட்டேங்கிற, அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறத கேட்கிறாரு. இப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நான் இந்த மகா வாக்கிய உபதேசத்தை வச்சுதான் உங்களுக்கு விளக்கமே சொல்றேன். அப்போ பிரம்மம் சத்தியம் அந்த வார்த்தையை நீங்க நம்பிட்டீங்கன்னா முடிஞ்சது, சாப்டரே முடிஞ்சது, அத்வைத வேதாந்தம் சாப்டரே க்ளோஸ்டு. ஏன்னா பிரம்மம் தான் இருக்குதுப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது, பிரம்மம் சத்தியம். சரி, அது ஏத்துக்க முடியலைங்க. ஜெகன் மித்யா, இந்த உலகம் தோற்றம் தான். இதையாவது ஏத்துக்குங்க. ஆஹா, இதையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப தர்க்கத்துக்கு முடிவே இல்லை. ஏன் அப்படின்னா நேரடி அனுபவத்துக்கும் நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி தர்க்கத்துல வரக்கூடிய அடித்தளத்துக்கும் நிலை அல்ல. நீங்க ஒரு தர்க்கம் கேள்வி கேட்கறீங்கன்னா அந்த கேள்விக்கான பேஸ்மெண்டாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுவும் இல்லை. அப்ப இது மாதிரி ஒரு தர்க்கவாதி எவ்வாறு தத்துவ நிச்சயத்தை அடைய முடியும் அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி இங்க எழுப்புறார். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, அவித்தை எப்படி சாத்தியம், அறியாமை எப்படி சாத்தியம், அந்த சுயம்பிரகாசத்தில் அந்த சுயம்பிரகாச அறிவு ஒளியில எப்படி அறியாமை உண்டாக முடியும் அப்படிங்கிற தர்க்கங்கள் அனைத்தையும் அந்த நேரடி அனுபவத்துக்குள்ள சுவானுபூதி நமக்கு உண்டாக்கிவிட்டால் காணாம போயிடும். அப்ப இப்போ என்ன, அந்த சுவானுபூதி தான் நமக்கு உண்டாகணும். சுவானுபவம்னா நம்முடைய சுயத்தை நாம் உணர்வது. சுவானுபூதி அனுபூதினா அனுபவம், நேரடி அனுபவம். அது சுவானுபூதினா நம்முடைய சுய அனுபவம், நான் தான் இருக்கிறேன், நீங்க இருப்பு மாத்திரம் தான் இருக்கிறது என்று நம்மை நாம் உணர்கின்ற அந்த சுய அனுபவம் உண்டாக வேண்டும். அது உண்டாகி விட்டால் இந்த தர்க்கத்துக்கு இங்க இடமே இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றாரு, சரி அனுபவத்தை நம்பாமல் நீ விட்டு விட்டால் தர்க்கத்தை மட்டும் நம்பி எங்கே போக போகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுவானுபூதவ் அவிஸ்வாசே. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தினுடைய எச்சரிக்கையாக நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் சொல்றான் நான் அனுபவிப்பது முக்கியம் அல்ல, நான் தர்க்கத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, அப்போ அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா, நேரடி அனுபவத்துக்கு ஒண்ணு வந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டேன், ஆனா அதுக்காக ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் கேள்வி என்ன, தர்க்கம் செய்வது யார்? இரண்டாவது கேள்வி, சந்தேகப்படுவது யார்? அப்ப நான் இருக்கிறேன் என்பதை அறிந்திருப்பது யார்? இப்படின்னு ஒரு மூணு கேள்வி போட்டுக்கீங்களேன். இவைகள் எல்லாம் அனுபவத்தின் அடிப்படையில் தான் விளக்கம் தெரியுமே தவிர வேதாந்தத்தின் அடிப்படை நிலை என்னன்னா, வேதாந்தம் ஒருபோதும் தர்க்கத்தின் விரோதி அல்ல, ஆனால் அனுபவத்திற்கு தேவையற்ற விசாரணைகளை நீக்கி தேவையான விசாரணைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பிரம்மசூத்திரத்துல இதை வந்து ஆதிசங்கர் இதை விளக்கிறார். ஏன்னா நம்ம வந்து இப்போ வித்யாரண்யர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் மற்ற மகான்களுடைய கருத்துக்களையும் கம்பாரிசன் பண்ணி தான் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். அங்கே வந்து பகவான் ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மசூத்திரத்துல அனுபவாரூடமேவகி சாஸ்திரம், அதாவது சாஸ்திரமே அனுபவத்தின் மேல் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த ஆதிசங்கர் கோட் பண்றார். அப்போ ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தர்க்கஸ்யாப்ய நவஸ்திதே அப்படின்னா, இது ஒரு மிக ஆழமான ஒரு தத்துவ சொல் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. தர்க்கத்தின் பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு தர்க்கத்துக்கும் இன்னொரு தர்க்கம் அதுக்கு எதிராக தோன்றலாம். எப்படி தோன்றலாம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் வந்து உலகம் உண்மை அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, உலகம் என்பது அணுக்களின் கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அணுவும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான்காவது நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் என்பது மனசுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது மாதிரி ஒரு நாலு கேட்டகரியில இந்த உலகத்தை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இது ஒரு முடிவில்லாத தர்க்கம் தானே. இப்ப நல்லா பாருங்களேன், இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்க சொல்றாரு, உதாரணமா எடுத்துக்கலாம். இப்ப தர்க்கத்தின் பிரச்சனை என்னங்க, ஒவ்வொரு தர்க்கத்துக்கும் எதிரான இன்னொரு தர்க்கம் வரும். தர்க்கம்னா என்ன, வாதம் பண்றது, இதுதான் சரிங்கிறது இவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல அதுதான் சரின்னு அவர் சொல்வாரு. அப்ப இவர் சொல்றது சரியா அவர் சொல்றது சரியான்ட்டு இன்னொருத்தர் வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லி அவர் ஒரு புது விஷயத்த சொல்லுவாரு. அப்ப இது மாதிரி மூணு விஷயம் எடுத்துக்கலாம். எந்த விஷயத்துல எடுத்துக்கலாம்னா, உலகம் உண்மை என்று ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, உலகம் எல்லாம் உண்மைங்க, உலகம் இருக்கு, நான் மேல போய் சந்திரனை பார்த்துட்டு வந்தேன், செவ்வாய் கிரகத்தை பார்த்துட்டு வந்தேன், இது வந்து தோற்றம்னு யார் சொன்னா, இதெல்லாம் உண்மையே இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, கிடையாது, இது உங்களுடைய பார்வைக்கு அப்படி ஒட்டுக்கா ஒரு உருவம் மாதிரி தோன்றுனாலும், நான் ரொம்ப டெப்த்தில் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், அப்போ இதெல்லாம் அணுக்களின் கூட்டம், நீங்கள் வந்து இப்போ ஒரு உருவமாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், அங்கே சூரியனை பார்த்தா அப்படியே உண்மையான சூரியன் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஒரு செடியை பார்த்தோன்னே அது உண்மையான செடி மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நான் வந்து பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா எல்லாமே அணுக்களின் கூட்டம் தானே தவிர உங்களுக்கு அப்படி போய் உருவமா தெரியறதுனால உலகம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன், இது வந்து ஒன்லி ஆட்டம்ஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அந்த அணுவும் உண்மை கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் இல்ல இல்ல, இந்த உலகம்ங்கிறது மனசுல உருவாகி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இது மாதிரி ஒரு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லையா. அப்ப இந்த மாண்டோக்க காரிகையில கௌடபாதருடைய பார்வை என்னன்னா, தர்க்கோ ஆ பிரதிஷ்டகாங்கிறாரு. அப்படின்னா தர்க்கத்துக்கு இறுதியான நிலை இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. இதைத்தான் வித்யானந்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அனவஸ்திதேங்கிற வார்த்தையை போடுறாரு. அங்க அவர் போட்ட வார்த்தைக்கு இவரு இவருடைய பாணியில அனவஸ்தித்தேன்னா, இங்க ஒரு வேதாந்த உண்மை என்ன தெரியுமா, தர்க்கம் தன்னைத்தானே நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தர்க்கம் செல்லுபடியாக வேண்டுமானால் அதுக்கு சிந்தனை பண்ணுகின்ற ஒருவன் இருக்க வேண்டும். அந்த நான் என்பவன் யார், அதை தர்க்கம் நிரூபிக்க முடியாது. அது ஒரு அனுபவ சித்தம். இதனால் அனுபவமே அடிப்படை, தர்க்கம் அதன் மேல் தான் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இப்ப இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தர்க்கம் பண்றவன் யாருங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புங்களேன். இப்ப உலகம் இருக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்றான், உலகம் அணுக்களின் கூட்டம் என்று ஒருத்தர் சொல்றான், ஒருத்தர் இல்ல இல்ல இந்த உலகம் மனதின் தோற்றம் என்று சொல்றான். அப்படி சொல்றவன்லாம் யாருன்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அப்ப இதெல்லாம் சொல்றவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தான் உண்மையில இருக்கிறான். அவனால் உண்டாக்கப்பட்டது தான் இத்தனை தர்க்கமும். அப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம வெளியே கொண்டு வந்து இப்படி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு விடை எங்கிருந்து எடுக்கணும், இந்த கேள்வியை உண்டாக்குகின்றவன் யாருன்னு நீங்க ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி பல பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒருத்தன் இருக்கிறான். அவன் யார், அவன் நான் யார் அப்படின்னு நீங்க அதுக்குள்ள ஆராய்ந்து பார்த்தா அங்க தர்க்கம் எடுபடாது. ஏன்னா அது ஒரு அனுபவ சித்தம். நான் இருப்பதினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது, நான் இல்லாவிட்டால் இந்த எந்த கேள்வியும் இல்லை அப்படிங்கறத இங்க வெளிப்படையா உடைச்சிடுறாங்க. விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து இந்த உலகம் அணுக்களின் கூட்டம்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இந்த உலகம் உண்மைங்க, நான் அனுபவத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அவரு சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த உலகம் வந்து மனசுலதான் இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப மூணு பேர் மூணு விதமா சொல்றோம். ஆனா இப்ப நான் மனதுலதான் இருக்குன்னு சொல்ற நான் வந்து எதன் அடிப்படையில சொல்றேன் இந்த உலகம் மனதுலதான் இருக்குன்ட்டு? இப்ப நானுங்கிற ஒரு உடம்பு எடுத்து வந்து நானுங்கிற ஒரு மனசை உள்ள வச்சுக்கிட்டு அதுல ஒரு புத்தியை பிரகாசிக்க வச்சுக்கிட்டு நான் இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த உலகம் மனசுலதான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு உடம்பு எடுத்து வந்து உங்களுக்குன்னு ஒரு மனசை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்களும் சில புத்திசாலித்தனத்தை வச்சு நீங்க இந்த உலகம் அணுக்களின் கூட்டம் என்று சொல்றீங்க. அப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிற நம்முடைய தன்னுணர்வின் அடிப்படையில தான் இங்க எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறமே தவிர, உண்மையில நம்முடைய தர்க்கங்கள் பலவாறாக இருந்தாலும் அதிஷ்டானம் என்ன, அந்த தர்க்கத்தை நிரூபிக்க முடியாது. ஆனால் ஒரு அனுபவ சித்தம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே, அடிப்படை அனுபவ சித்தம் இருக்கு. அது என்னன்னா, நான் இருக்கிறேனுங்கிற ஒரே ஒரு அனுபவ சித்தம். அப்ப அதுதான் உண்மையில இருக்குது. அதன் மூலமா பிரகாசிக்கிற ஊடகத்தை வச்சுக்கிட்டு இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தர்க்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வித்யாரண்யர் இங்க வந்து ஒரு தர்க்கவாதியை நேரடியாகவே சவால் செய்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஒருவன் சொல்றான், நான் தர்க்கவாதிங்கிறான். சரி, அவன் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நான் இருக்கிறேன், இது தர்க்கத்தால் வரவில்லை அனுபவத்தால் வந்தது, அதை நிராகரித்துவிட்டு தர்க்கத்தை மட்டும் வைத்துக் கொள்வது அடித்தளத்தை அகற்றிவிட்டு வீடு கட்டுவது போன்றது என்பதாக இங்கு மகான்கள் சுட்டிக்காட்டுவதை பார்க்க முடிகிறது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தர்க்கத்தால் வருவதில்லை, அது நம்முடைய அனுபவ உண்மை. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற நம்முடைய தன்னிருப்பை விட்டுவிட முடியாது. ஆனால் நான் இருக்கிறேன்ங்கிற நம்முடைய தன்னிருப்பை வச்சுக்கிட்டு அவரவர்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில இங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அணுக்களின் கூட்டம்ங்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து இல்ல இந்த உலகம் வந்து உண்மையில் இருக்கிறதுங்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து மனதில் தோன்றுகின்ற தோற்றம்ங்கிறீங்க. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை நீங்க சொல்றீங்க, எல்லாம் சரி. ஆனா இப்படி எல்லா கருத்துக்களையும் சொல்வதற்கு பின்னாடி நான் இருக்கிறேன் என்ற உங்களுடைய தன்னிருப்பை நீங்கள் இழந்துவிட்டு இந்த கேள்வியை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆகவே நீங்கள் நான் இருக்கிறேன் என்பது தர்க்கத்தால் வரவில்லை, அது அனுபவத்தால் வந்தது, ஆகவே அதை நிராகரித்து விட்டு தர்க்கத்தை மட்டும் வைத்துக் கொள்வது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு கட்டடத்துக்கான அடித்தளத்தை நீக்கிவிட்டு கட்டடம் இருக்கிறது என்று சொல்வது போல, நான் இருக்கிறேன் என்று என்னுடைய அடித்தளத்தை நீக்கிவிட்டு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கு இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் இந்த பாடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப தத்துவ நிச்சயம் என்றால் இறுதியான உண்மையை பற்றிய உறுதி. அது எப்படி கிடைக்கும் என்றால் மூன்று நிலைகள் அதற்காக வேண்டும். என்னென்ன நிலைகள் வேண்டும்? அனுபவம், ஸ்ருதி, யுக்தி. அதாவது அனுபவம், ஸ்ருதி, யுக்திங்கிற இந்த மூன்று நிலைகள் இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த உண்மையான விஷயத்தை பிடிக்க முடியும். அப்ப அனுபவம்ங்கிறது நமக்கு அனுபவ சித்தம், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய சுயானுபவம், நம்முடைய சுய இருப்பு. அடுத்தது நம்ம இதை நிரூபிக்கிறது எப்படி? வேதம், ஸ்ருதி, வேதாந்தம். அப்ப இது அருமையா புரிய வச்சிருது, நீ மட்டும்தான் இருக்கிறாய், பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கிறது அப்படிங்கிறத புரிய வச்சிருது. அதுக்கப்புறம் தான் யுக்தி. அதுக்கப்புறம் அது எப்படி நான் இருக்கிறேன், நான் எப்படி அந்த பிரம்மமாக இருக்க முடியும், வெளிச்சத்தில் எப்படி இருள் வர முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கான விளக்கத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு அது புரிந்துவிட்டால் இங்கு என்னுடைய இருப்பினால்தான் எல்லாம் இருக்கிறது. ஆக இவற்றில் தர்க்கம் என்பது நமக்கு உதவக்கூடிய ஒரு கருவிதானே தவிர அது அடித்தளம் ஆகிவிடாது. இதுதான் வித்யாரண்யர் சொல்ல வருகின்ற மிகப்பெரிய விவரண விவரண பதிவு. அப்ப இங்க வந்து அவர் தன்னுடைய அனுபவத்துல பேசுறாங்க, மகான்கள் எல்லாம் அனுபவத்தில் பேசுறாங்க. அப்ப இந்த ஸ்லோகம் உண்மையில அத்வைத வேதாந்தத்தின் அறிவியல் முறையை பற்றி பேசுகிறது என்று நாம் இங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில வந்த வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, அனுபவம் இல்லாமல் இங்கு சாஸ்திரம் கூட இயங்காதுப்பா, அனுபவம் இல்லாமல் இங்கு தர்க்க வாதம் கூட செல்லாதுப்பா, எனவே அனுபவத்தை மறுக்கின்ற தர்க்கம் தன்னையே மறுக்கிறது என்பதாக இங்க அழக சுட்டி காட்டுறாரு வித்யாரண்யர். வந்து தர்க்கம் வந்து அனுபவம் இல்லாம வரவே வராது. ஆகவே நீ நான் இருக்கிறேன் என்ற உன்னுடைய சுய அனுபவத்தை உணர்ந்து கொண்டு அதன் பிறகு நீ அதனுடைய அடித்தளத்தை விடாமல் ஆராய்ந்து பார், எல்லாம் உன்னுடைய இருப்பினால் தான் இருக்கிறது. ஆனா அதை பிடிக்காம நீ வந்து இன்னொருத்த சொல்றாங்கிறத எடுத்துக்கிட்டு அதற்கான ஆர்குமெண்ட் நீ பண்றதுனால அது வாதத்தில் தான் முடியுமே தவிர அது விவேகமாகாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க புரிய வைக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்துல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஆழமான உண்மை. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும், தர்க்கம் அப்படிங்கிற ஒரு வலையில் சிக்கி கொள்ளலாம், ஆனா நம்ம என்ன நினைவில் கொள்ள வேண்டும்னா தர்க்கம் என்பது ஒரு அனுபவத்தின் சேவகர், அனுபவம் தர்க்கத்தின் சேவகன் அல்ல. அப்ப தனது நேரடி அனுபவத்திலேயே நம்பிக்கை இல்லாதவன், தர்க்கத்துக்கும் நிலையான அடித்தளம் இல்லை என்பதை அறியாதவன் இவ்வாறு தத்துவ நிச்சயத்தை அடைய முடியும். ஆகவே அனுபவமே முதன்மை, தர்க்கம் அதன் உதவியாளர். அனுபவத்தை மறுக்கும் தர்க்கம் இறுதியில் தன்னையே மறுக்கிறது. இதுவே இந்த ஸ்லோகத்தின் ஆழமான அத்வைத போதனை என்பதாக நாம் இந்த 29வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், 29வது ஸ்லோகத்துல பொறுத்த வரைக்கும் அனுபவம் தான், நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுய அனுபவம் தான், சுவானுபூதி தான் இங்க முக்கியம். நான் இருப்பதனால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களில நீங்க இது இது இன்னது என்று ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது, அவ்வளவுதான். அதுல இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சரி, இது தவறு அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் செகண்டரியா மைண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு இதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க எப்படி அதை கெட்டதுன்னு சொல்லலாம், இவன் நான் இதான் நல்லதுன்னு சொல்றேன், நீங்க எப்படி அதை கெட்டதுன்னு சொல்றான் அப்படின்னு இப்படியே ஒரு கேள்வி மேல கேள்வியை மாத்தி மாத்தி தர்க்கம் பண்ணுவதனால அதுக்குண்டான பதிலை நம்ம சொல்லவே முடியாது. ஏனென்றால் அது ஒரு வலைப்பின்னல். ஆகவே இங்க நம்முடைய உண்மை நிலையை நம்ம உணர்ந்துட்டா இங்க எதுக்குமே விளக்கம் தேவையில்லை, எல்லாம் என்னுடைய இருப்புனால இருக்குங்கிறத அழகா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றார். இந்த இடத்துல நம்ம மீண்டும் அந்த திருமந்திர பாடல் தான் எடுத்துக்கணும். அந்த எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு இங்க எல்லாவற்றையும் அறிந்து லாபம் இல்லை, ஆனா எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில், நான் இருக்கிறேன் என்று நம்முடைய தன்னிருப்பை நாம் உணர்ந்து விட்டால் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. அப்ப எல்லாம் நான் தான் என்பது நமக்கு தெரிஞ்ச பிறகு அதுல என்னத்தை போய் பிரிச்சு பாக்குறது, அப்புறம் இது உயர்ந்தது தாழ்ந்தது, இது சரி இது தவறு அப்படின்னு இங்க ஆர்குமெண்ட்டுக்கே அங்க வேலை இல்லை. அதனால அந்த தர்க்கத்துக்கே இடமில்லை என்பதை இங்க இந்த லெவல்ல நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த 29வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உண்மையா பாக்குறோம். மற்ற மகான்களுடைய நூல்களோட கம்பாரிசன் பண்ணி பேசும்போது தான் நமக்கு இன்னும் அதை ஸ்ட்ராங்கா புரியுங்கிறதுனால திருமந்திர பாடலையும் எடுத்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு கம்பாரிசன் கொடுக்குறேன். அடுத்தது 30வது ஸ்லோகம். புத்தியா ரோகாய தர்க்கச்சேத பேச்சேத ததாசதி சுவானுபூத்திய அனுசாரேன தர்க்கியதாம் மா குத்தர்க்கியதாம். இங்க என்ன சொல்றாருன்னா இந்த 30வது ஸ்லோகத்துல ஆத்ம தத்துவத்தை புத்தியில் உறுதிப்படுத்துவதற்காக தர்க்கம் தேவைப்படுமானால் அது தன் அனுபவத்திற்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். அது குதர்க்கமாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஆத்ம தத்துவத்தை நம்முடைய புத்தியில நம்ம உறுதிப்படுத்துவதற்காக, இப்ப ஆத்மா மட்டும்தான் இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்குவீங்க? உங்களுடைய மனதுக்கான புரிதலை கொடுக்கணும். மனம் வந்து தன்னை அஜ்ஞானத்தினால மனிதன் என்று நினைக்குது, அல்லது ஜீவன் என்று நினைக்குது, அல்லது ஒரு அல்பன் என்று நினைக்குது, அல்லது தன்னை அஜ்ஞானி என்று நினைக்கலாம். என்ன வேணா நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தின் அடிப்படையில அது பலவாறாக கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த மனதுக்கான ஆத்ம தத்துவத்தை நீங்க புத்தியில உறுதிப்படுத்தணும்னா அதுக்கு உங்களுக்கு தர்க்கம் தேவைப்படுது. தர்க்கம்னா என்ன? நான் எப்படிங்க ஜீவன், நான் எப்படிங்க அல்பன், பரமன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்பி அதற்கான தர்க்கத்தை நீங்க நடைமுறைப்படுத்துவதற்கான அவசியம் ஏற்பட்டுமானால் கூட அது தன் அனுபவத்திற்கு ஏற்பத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அது குதர்க்கமாக மாறிவிடக்கூடாதுங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு விசாரணை பண்ணும் போது இங்க ஞானத்தினால விவேகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்வியை கேட்கிறவன் யாருன்னு கேட்கிறாங்க. இதைதான் பகவான் ரமண மகரிஷி கேட்டாரு. ரமண மகரிஷி கிட்ட போய் எல்லாரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பான். எந்த கேள்வி கேட்டாலும் இந்த கேள்வியை கேட்கிறவன் யாருன்னு தான் கேட்பார். ஒரு கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த கேள்வியை கேட்கிறவன் யாரு, இந்த பிரம்மம் சத்தியம்ங்கிறீங்களே எப்படிங்க, இந்த கேள்வி கேட்கிறவன் யாரு, எங்க ஜீவன்கிறது எப்படிங்க, இந்த கேள்வி கேட்கிறவன் யாருன்னு பாரு, இப்படியே சொல்லிட்டு இருப்பார் ரமணர். அப்ப என்னங்க, எதை கேட்டாலும் நான் யாருன்னு பாரு, இந்த கேள்வி கேட்கிறவன் யாருன்னு பாருன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னா உண்மையே அதானே, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கெல்லாம் அதுலயே பதில் இருக்கு. அவ ஒரே விஷயம் தானே இங்க முக்கியம். அப்ப நம்மை நாம் யார் என்று நம்முடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டா மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒரே பதில் தான். ஆனா அது உணராததுனால ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அனுபவத்தை மறுக்கின்ற தர்க்கம் பயனற்றது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை இங்கு வித்யாரண்யர் நீக்குகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது தர்க்கம் தேவையில்லை என்று, மாறாக சரியான இடத்தில் சரியான முறையில் தர்க்கம் செய்யலாம் என்று தான் சொல்றார். ஏன்னா அத்வைத வேதாந்தத்தின் உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, புத்தியா ரோகாய அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு இல்லையா, புத்தியில் அதை உறுதியாக ஏற்றுவதற்கு நாம் வந்து தர்க்கம் தேவையான இடத்தில் செய்ய வேண்டும். அதனால தேவையில்லாமல் தர்க்கம் பண்ணுவது கூடாது. எப்படிப்பட்ட தர்க்கம் பண்ணணும்? இப்ப வேதம் வந்து மகா வாக்கியத்துல என்ன சொல்றதுன்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கொடுக்குது. இப்ப நாம இதுல தர்க்கம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, எப்படிங்க பிரம்மம் சத்தியம் இந்த உலகம் இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு இது விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம தர்க்கம் பண்ணி ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்பலாம். அப்ப அதுக்கான விளக்கங்கள் இங்க கொடுக்கப்படுது. பிரம்மம் சத்தியமா இருக்குதுப்பா, இந்த உலகம் தோற்றம் தான், எந்த அடிப்படையில அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்கறத அந்த விசாரணையில நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விவேகத்தை நடைமுறைப்படுத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும், வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதுக்கான வழிமுறைகளை சொல்லுகின்ற வாக்கியங்களை கேட்க வேண்டும். சிரவணம், முதலில் சிரவணம் செய். மகான்களும் ரிஷிகளும் அதற்கான விளக்கங்களை நமக்கு கொடுப்பதை காது கொடுத்து கேள், சிரவணம். அதன் பிறகு மனநம் செய். அவ்வாறு காது கொடுத்து கேட்கப்பட்ட அந்த உயரிய உண்மைகளை உனக்குள்ளே நீ விசாரித்து பார்த்து அதற்கான விடைகளை தெளிந்து தெளிவடைந்து விடு. மூன்றாவதாக நிதித்தியாசனம். இப்படி நாம் எல்லாம் தெளிவாகி இருப்பது இருப்பு மாத்திரமே என்ற அந்த உண்மை நிலையை உணர்ந்த மனநத்திலே அங்கு நான் மட்டுமே இருக்கிறேன் என்ற நிலைப்பாடு உறுதி செய்யப்படுகிறது. அங்குதான் தர்க்கமும் ஒரு முடிவுக்கு வருகிறது. தர்க்கத்தினுடைய பங்கு அங்குதான் நிறைவடைகிறது. அதுக்கு முன்னாடி நமக்கு தர்க்கம் இருக்கலாம். ஏன்னா நம்ம கேட்கலாம், பதில் சொல்லுவாங்க, கேள்வி கேட்டு பதில் பெற்று அந்த மனநத்துல நாம் அதை விசாரணையை விரிவுபடுத்தி கேட்ட அந்த ஞானத்திலேயே நாம் நிற்பதற்கான நிலைப்பாட்டை, அந்த சந்தேகங்களை நீக்கி தெளிவு பெற வேண்டும். புத்தியால் நீக்கி, அதாவது அஞ்ஞானங்களை எல்லாம் நீக்கி, தர்க்கம் நமக்கு எதிரி அல்ல, அது ஞானத்தின் சேவகன் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுறார். அப்ப தர்க்கம் தேவைப்படுமானால் இங்கு வித்யாரண்யர் வந்து எப்படி பேசுறார், எல்லாவற்றையும் தர்க்கத்தால் நிரூபிக்க வேண்டியது என்பது புத்தியில் உறுதி ஏற்படக்கூடிய இடத்தில் தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர, நாம் நம்முடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில கேள்வி கேட்டு அதுக்கு விளக்கம் பெற முடியாது. நீங்க வேதம் என்ன சொல்லுதோ, ஞானிகள் மகான்கள் என்ன சொல்றார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் தர்க்கம் பண்ணி அதற்கு பதில் பெற வேண்டும். வேறு எந்த வகையிலும் நம்ம தேவையற்ற தர்க்கங்களுக்கு பதில் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப தர்க்கம் வந்து எப்படின்னா, அனுபவத்தை பின்பற்றி அந்த சுவானுபூதியினுடைய அடிப்படையில அனுபவ ரிஷிகள் சொல்றத நாம நடைமுறைக்கு கொண்டு வந்து தர்க்கம் பண்ணலாம். அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்துல தர்க்கம் பண்ணுவது காலவிரயமாக போகும், அது இன்னும் நமக்கு அஞ்ஞானத்தை தான் அதிகப்படுத்தும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வேதம் சொல்லுது, பிரம்மம் சத்தியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. அப்ப அந்த பிரம்மம்ங்கிறது நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல நம்ம இப்போ சிவபெருமானா நம்ம நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில சிவபெருமான் தான் பிரம்மம் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம். ஜடாமுடி வச்சிருக்காரு, கையில சூலாயுதம் வச்சிருக்காரு, உத்ராட்ச கொட்டை மாலையா போட்டுட்டு இருக்காரு, புளித்தோல் போத்திக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு உருவத்தை நம்ம நம்புறோம். இன்னொருத்தர் இல்ல இல்ல அப்படி கிடையாது, மகாவிஷ்ணு தான் எனக்கு தெய்வம், அவர் சங்கு சக்கரதாரியா வராரு, அவரு பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கிட்டு தங்க நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளவு அருமையா வராரு, அவரு தான் உண்மையில கடவுள், அவரு தான் பிரம்மம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப ரெண்டு பேருமே தர்க்கம் பண்ணிக்கிறாங்க, ஒரு தர்க்கவாதத்துக்கான ஒரு உதாரணம். இவர் வந்து இதுதான் கடவுளுங்கிறாரு, அவர் அதுதான் கடவுளுங்கிறாரு. இந்த ரெண்டு பேருடைய தர்க்கத்துக்கு விடிவு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இவர் சிவபெருமானை நிரூபிக்க முடியாது, அவர் மகாவிஷ்ணுவை நிரூபிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே சிவபெருமானையும் பார்த்ததில்லை, மகாவிஷ்ணுவையும் பார்த்ததில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில். தர்க்கம் பண்ணணும்னாலும் தகுதியா தர்க்கம் பண்ணணும், அனுபவ தர்க்கம் பண்ணணும். அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்த தர்க்கம் பண்ணா ரெண்டு பேராலையுமே நிரூபிக்க முடியாது. இப்ப உடனே இந்த சிவபெருமான் பக்தன் என்ன சொல்லுவான்னா, சரிப்பா நீ வந்து பெருமாள் தானே, சங்கு சக்கரவர்த்தி தானே, உன் கடவுள்னு சொல்ற, அவரை கண்ணு முன்னாடி காட்டு, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சிவபக்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நாராயண பக்தன் வந்து நாராயணனை கண்ணு முன்னாடி காட்டுவானா சிவபெருமான் பக்தனுக்கு? ஒரு நாளும் காட்ட முடியாது. அல்லது இவன் கேட்பான், சரி நீ வந்து சிவபெருமான் தானே கடவுளுங்கிற, சரி என் நாராயண கடவுள் இல்லையில்ல, ஓகே நான் நாராயணனை ரிஜெக்ட் பண்றேன், இப்பயே நீ முன்னாடி சிவபெருமானை கொண்டு வந்து காட்டு அப்படின்னு இவன் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவனுக்கு சிவபெருமானை காட்ட முடியுமா? அவனால அவனாலையும் காட்ட முடியாது. அதனால இந்த தர்க்கம் தேவையற்றது, அனுபவத்துக்கு ஒவ்வாதது. ஆனா அனுபவத்துக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ரிஷிகளினுடைய தர்க்கம் எப்படி? பிரம்மம் சத்தியமப்பா, ஆனா அந்த பிரம்மம் எப்படி இருக்கு தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி உருவத்தில் இல்லை, அது உணர்வில் இருக்கிறது. பிரஜானம் பிரம்மா, உன்னுடைய உணர்வே இறைவன் அப்படின்னு சொல்லி அதை நீ உனக்குள்ள உணர, நான் இருக்கிறேன் என்று நீ உன்னுடைய சுய அனுபவத்தை உணர்ந்து பார். அப்ப நீ யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பது உனக்கு அனுபவமாகும். அந்த அனுபவ சித்தி தான் நீங்க உண்மையில் அடைய வேண்டிய விஷயமே தவிர, அற்ப விஷயங்களில் ஆராய்ந்து கொண்டோ அல்லது அதை பற்றி தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதனாலோ காலவிரயம் தான் உண்டாக்கும். ஆகவே நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சான்று தேவையில்லை. சிவபெருமான் இருக்கிறார் என்று சொல்வதற்கு சான்று தேவை, நாராயணன் இருக்கிறான் என்று சொல்வதற்கு சான்று தேவை. ஆனால் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா சிவபெருமான் இருக்கிறார், நாராயணன் இருக்கிறான் என்று சொல்வதற்கு சான்று தேவை. ஏன்னா நீங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். சிவபெருமானை நிறுத்தினா தான் நான் நம்புவேன்பா இவன், அவன் பெருமாளை நிறுத்தினா தான் நான் நம்புவேன் அவன் சொல்லுவான். ஆக ரெண்டு பேருக்குமே அங்க சான்று கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. ஆனா நான் இருக்கிறேன் என்கின்ற தன்னுணர்வை தான் உணர்வதற்கு பக்கத்து வீட்டுக்காரனோ எழுத்த வீட்டுக்காரனோ யாருமே வந்து நமக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நான் இருக்கிறேன் என்பதை நானே உணர்கிறேன். அப்ப இதுதானே விஷயம். அப்ப இதுதானே எல்லா தர்க்கங்களுக்கும் அடித்தளம், ஆதாரம். இதை விட்டுட்டு இந்த உலகத்துல இருக்கிற தேவையற்ற விஷயங்களை போய் ஏன் நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? விழிச்சுக்குங்க, உங்களை நீங்க உணருங்க அப்படிங்கிறத இங்க மிக உயர்வா மகான்கள் பேசுறாங்க. அப்ப இதைதான் நாம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப அனுபவத்தின் அடிப்படையில் வருகின்ற தர்க்கம் தானே உண்மையான யுக்தி பூர்வமான தர்க்கம். யுக்தி பூர்வமான தர்க்கம் பண்ணாம மூடத்தனமா தர்க்கம் பண்ணிட்டு இருந்தா அது குதர்க்கமாக அல்லவா மாறும். இந்த ஸ்லோகம் அதான சொல்லுது, கடைசியில குதர்க்கத்துல போய் முடிக்காதே, குதர்க்கம் செய்யாதே. இது ஒரு சாதாரண எச்சரிக்கை கிடையாது. வேதாந்தத்துல குதர்க்கம்னா அனுபவத்திற்கும் ஸ்ருதிக்கும் முரணான தர்க்கம். குதர்க்கம் என்ற வார்த்தை வந்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில நம்முடைய அனுபவத்திற்குமே வேதத்துக்குமே முரணானது. ஆகவே நம்ம வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை பண்ணவே கூடாது, அது குதர்க்கமாக மாறிடும். ஏன்னா புரிதல் இல்லை, கடவுள் நமக்கு வேறாக இல்லை. எதை தேடுகிறாயோ அந்த தேடும் பொருள் நீயே, ஆனால் நீ தேடும் கடவுள் உருவத்தில் இல்லை, அது உன்னுடைய உணர்வில் இருக்கிறது. பிரஜானம் பிரம்மா, வேதத்துடைய பிரமாண வாக்கியம், மகா வாக்கியம். பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா, வேதத்தினுடைய பிரமாண வாக்கியம், மகா வாக்கியம். அப்ப இதை நீங்க எடுத்துக்கிட்டு ஆராய்ந்து பார்த்து தர்க்கம் பண்ணுங்க, அதுக்கு ஆயிரம் ஆயிரம் விளக்கம் நாங்க தரோம். ஆனா இல்லாத ஒன்றை இருப்பது போல நீங்க வைத்துக்கிட்டு தர்க்கம் பண்ணா அதற்கு நான் விளக்கம் கொடுப்பதற்காக தயாராக இல்லை. அது குதர்க்கம் தான், அது தர்க்கம் அல்ல என்று அருமையா இங்க புரிய வைக்கிறார் வித்யாரண்யர். அப்ப இப்படித்தான் நம்ம இங்க எல்லாமே பார்க்கணும். ஏன்னா மகான்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, மிகப்பெரிய ஞானிகள்ங்கிறதுனால அவங்க அருமையா ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதனால நாம வந்து இந்த விஷயங்களை ரொம்ப டீப்பா பார்க்கும்போது அந்த மகான்களுடைய அனுபவ உண்மையை தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, சுவானுபூத்தி அனுசாரேன தர்க்கதாம், அந்த அனுபவ உண்மைதான் இங்க நம்ம தர்க்கத்துக்கு எடுத்துக்கணுமே தவிர, அனுபவம் இல்லாத விஷயத்தை நீங்க எடுத்துட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா அது குதர்க்கம் தான், அது தர்க்கம் ஆகாது அப்படிங்கிறத இங்க புரிய வச்சிட்டார். அப்ப ரெண்டு விஷயங்கள் இங்க வேதாந்த சாஸ்திரத்துல பாக்குறோம். தர்க்கத்தை வந்து முழுவதும் மறுப்பது, தர்க்கத்தை மட்டுமே நம்புவது, இது ரெண்டுமே வந்து மூட நம்பிக்கைக்கு வழிவகுத்துடும். ஏன்னா இப்ப தர்க்கத்தை வந்து நான் ஒட்டுக்கா ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து கேள்வி கேட்கறது புத்திசாலித்தனமா கேட்கணும். சிவபெருமான எனக்கு காட்டி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்கணும். அப்ப சிவபெருமான் என்பவர் எப்படி இருக்கிறார், உணர்வாய் உயிராய் உன்னுள்ள இருக்கிறார் நம்ம சொல்லுவோம். ஆனா எனக்கு சிவபெருமான் ஜடாமுடியில் தான் வரணும், கையில ஒரு சூடாயத்தை எடுத்துக்கிட்டு தான் வரணும்னு கேட்டா அந்த தர்க்கத்துக்கு முடிவு கிடையாது. ஏன்னா அது மூட நம்பிக்கைக்குத்தான் வழிவகுக்கும். அப்ப இப்படிப்பட்ட தர்க்கத்தை நம்புவது முடிவில்லாத வாதத்திற்குத்தான் வழிவகுக்கும். ஆகவே வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த இரண்டுமே வேண்டாம், உன்னுடைய அனுபவத்தை நீ அடித்தளமாக கொள், அதற்கு ஆதாரம் ஸ்ருதி வேதத்தை எடுத்துக்கொள், வேதம் உனக்கு வழிகாட்டி. ஆகவே வேதத்தின் மூலமாக நீ தர்க்கம் செய், வேதம் சொல்லுகின்ற பிரமாண வாக்கியங்களை நீ ஆராய்ந்து பார், விசாரணை செய்து பார், அந்த விவேகத்தினால் நீ விழித்துக்கொள், அப்பொழுது மட்டுமே நீ உண்மையை உணர்வாய். அதை விட்டுவிட்டு நீ தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதனாலே அந்த தர்க்கம் குதர்க்கமாக மாறி மன உளைச்சலை தான் உண்டு பண்ணும். அப்ப இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, தர்க்கத்தின் ஒரு சரியான இடத்தை நமக்கு நிர்ணயம் பண்ணி காட்டுறாரு. என்னன்னா, புத்தியில ஞானத்தை உறுதிப்படுத்துவதற்கு தர்க்கம் தேவை, ஆனால் அது அனுபவத்தை ஒத்ததாக இருக்க வேண்டும். நீங்க செய்யக்கூடிய தர்க்கம் வந்து உங்களுடைய அனுபவத்துக்கு ஒத்ததாக இருக்கணும். அனுபவத்திற்கும் வேதத்திற்கும் முரணான தர்க்கம் குதர்க்கம் என்பதாக இங்கு நிரூபணம் செய்கிறார். அப்ப வேதாந்த யுக்தி என்பது சாட்சியை வெளிப்படுத்துகின்ற கருவி, அது மறைக்கும் கருவி அல்ல. எனவே தர்க்கம் மனனத்திற்கு அவசியம். உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான அத்தனை வழிகளும் வேதத்தில் இருக்கிறது. ஆகவே வேதத்தை கேளுங்கள், சிரவணம் செய்யுங்கள், கேட்டதில் சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்கள், அதில் தர்க்கம் பண்ணுங்கள், அது மனநத்துக்கு தேவை. ஆனால் அது சுவானுபூதியின் சேவகனாக இருக்க வேண்டுமே தவிர எஜமானன் அல்ல அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்கு வித்யாரண்யர் நிரூபணம் செய்கிறார். அப்ப இதுல இருந்து அவர் என்ன முடிவு சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடஸ்த சைத்தன்யத்திற்கும் அவித்யைக்கும் விரோதம் இல்லை என்று யுக்தியால் புரிந்து கொள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அத்வைத புள்ளியை இங்கு நிலைநாட்டுறார். அதாவது கூடஸ்த சைத்தன்யம்னா நமக்குள்ள பிரதிபலிக்கின்ற புத்தி, ஆனா அந்த புத்தி வந்து விசாரணைக்கு உபயோகமா இருக்கு. அது இருக்கிறதுனால்தான் நான் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்க முடியும், நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை உண்டாக்கிக்க முடியும். அப்ப நான் இந்த போன்ற அத்தியாத்ம ஞான பாடங்களை படிக்கும் போது என்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கான புத்தி சக்தி எனக்கு பயன் இருக்கு, ஆனா அது என்னுடைய அஞ்ஞானத்துக்கு விரோதம் கிடையாது. அது இருக்கிறதுனாலதான் நான் என்னுடைய அறியாமையை நீக்கி அந்த அறிவாக நான் பிரகாசிக்க முடியும். அதற்காக நீ அது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். அப்ப நம்ம இன்றைக்கு 30வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நாளைக்கு 31 தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.